மரத்தின் கதை. ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றை தமிழில் சொல்லும் நிகழ்ச்சி.
இந்த தேசத்தின் அரசியல் வரலாற்றை 10 பாகங்களில் சொல்ல வருகிறோம். ஆஸ்திரேலிய அரசியல் அமைப்பு எப்படி அமைக்கப்பட்டது என்பதிலிருந்து முக்கிய அரசியல் நிகழ்வுகள், கடந்த 115 வருடங்களில் நடந்த சுவையான அரசியல் நாடகங்கள், சம்பவங்கள், எதிரி யார், நண்பன் யார் என்று தெரியாத சூழ்நிலைகள் என்று பல்வேறுபட்ட தரவுகளை எடுத்து வர இருக்கிறோம்.
The doctrine of the equality of man was never intended to apply to the equality of the Englishman and the Chinaman.
Prime Minister Edmund Barton. Unity of race is an absolute essential to the unity of Australia.
Yeah. Attorney General Alfred Deakin.
Our chief plank is, of course, a white Australia. There's no compromise about that. The industrious coloured brother has to go and remain away. Billy Hughes, Labour Party.
இவற்றை பூரணமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆஸ்திரேலியா என்ற நாடு உருவாக முன் அதன் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். முதல் நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியா என்ற நாடு உருவாக முன்.
ஆஸ்திரேலியாவிலே பூர்வீக மக்கள் பல்லாயிரம் வருடங்கள் வாழ்ந்து வந்தாலும் இந்த பாரிய நிலப்பரப்பு ஒரு கண்டம், ஒரு தனி நாடாக இருந்ததில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? 1901 ஆஸ்திரேலியா என்ற நாடே உருவாகியது என்று சொன்னால் நம்புவீர்களா? அப்படியென்றால் அதற்கு முன்னர் இந்த நிலப்பரப்பில் எப்படியான அரசியல் சமூக சூழல் இருந்தது என்று கேட்பீர்கள் இல்லையா? பூர்வீக மக்கள் 800 மேற்பட்ட தேசங்களில் வாழ்ந்தார்கள் என்பதை பூர்வீக மக்கள் குறித்த நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். நீங்கள் அதை கேட்க தவறியிருந்தால் எமது இணையதளத்தில் அதனை நீங்கள் கேட்கலாம். போர்த்துகீசர், பிரெஞ்சு இனத்தினர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்று பலர் இந்த நாட்டிற்கு வந்து போயிருந்தாலும் ஆஸ்திரேலியா என்ற நாடு உருவாகுவதற்கு காரணமானவர்கள் பிரித்தானியர்தான். அதிலும் ஆங்கிலேயர் முதல் முறையாக இந்த மண்ணிற்கு வந்தபோதோ, அதற்கு பின்னர் கேப்டன் குக் வந்தபோதோ பிரித்தானிய கொலனி இங்கே நிறுவப்படவில்லை. அப்படியா? கேப்டன் குக் தானே ஆஸ்திரேலியாவை கண்டுபிடித்தார் என்று பாடப்புத்தகங்களில் போதிக்கப்படுகிறது என்று யோசிப்பீர்கள் இல்லையா? ஆம், அதில் உண்மை இருக்கிறது. ஆனால் அது முற்றிலும் உண்மையில்லை. என்ன குழப்பிவிட்டேனோ? சற்று பொறுமையாக கேளுங்கள். இந்த மண் வெறும் வெற்று மண்தான் என்று பரவலாக நம்பப்பட்டது. அது மட்டுமில்லை, இங்கு மக்கள் யாரும் குடியிருக்கவில்லை என்றும் நம்பப்பட்டது. ஆனால் அதில் உண்மையில்லை என்பது நமக்கு இப்போ தெரியும் இல்லையா? கற்பனை செய்து பாருங்கள். போர்த்துகீசர், ஒல்லாந்தவர், ஸ்பானிய நாட்டவர், பிரெஞ்சு நாட்டவர் போட்டி போட்டு கொண்டு கடல் மார்க்கமாக தமது வியாபாரத்தையும் நாட்டின் எல்லையையும் அதிகரித்துக் கொண்டிருந்த வேளை அது. பிரித்தானியாவும் சும்மா இருக்கவில்லை, அதற்கும் இந்த விடயத்தில் அதிக ஆர்வம் இருந்தது. ஆளில்லாத பாரிய தீவில் தாமும் குடியேற வேண்டுமென்றும் அதன் மூலம் தென்துருவத்தில் தாமும் நிலை கொள்ள வேண்டுமென்றும் பிரித்தானியாவும் விரும்பியது. அதில் யார் வெற்றி பெறுவார் என்று ஒரு போட்டி நடந்தது என்று கூட சொல்லலாம். பிரித்தானியாவிற்கெதிராக அமெரிக்காவில் புரட்சி நடந்து கொண்டிருந்த வேளை அது. பிரித்தானிய கைதிகளை அமெரிக்காவுக்கு அனுப்புவது இயலாத விடயமாகிவிட்ட காலம் என்று சொல்லலாம். அந்த வேளையில்தான் கேப்டன் குக் இந்த பிரதேசத்திற்கு வந்தார். அப்போது 1770 வருடம் என்றால் சுமார் 245 வருடங்களுக்கு முன்னர் என்று சொல்லலாம். ஜோசப் பேங்க்ஸ் என்ற ஒரு பணம் படைத்த விஞ்ஞானியும் கூடவே வந்திருந்தார். அவருக்கு துணையாக ஒரு அமெரிக்கர், பிரித்தானியாவை ஆதரிக்கும் அமெரிக்கர் ஜேம்ஸ் மெட்ராவும் உதவியாளராக பணியாற்றினார். ஜோசப் பேங்க்ஸின் உந்துதலில் A Proposal for Establishing a Settlement in New South Wales என்ற திட்ட வரைபடத்தை ஜேம்ஸ் மெட்ரா பிரித்தானிய அரசிடம் 1783 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கையளித்தார். அமெரிக்காவில் பிரித்தானியர்களை யாதரித்தவர்களுக்கு ஆபத்து இருந்த காரணத்தால் அவர் எழுதிய திட்ட வரைபடத்தில் பிரித்தானியாவை ஆதரிக்கும் அமெரிக்கர்களையும் சீனர்களையும் பசிபிக் தென்கடல் தீவுகளில் வாழும் மக்களையும் குடியேற்றுவதன் மூலம் இந்த ஆளில்லா கண்டத்தை பிரித்தானிய கொலனியாக்க முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை பிரித்தானியாவில் பெருகி வரும் கைதிகள் எல்லோரையும் அங்குள்ள சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்க போதிய இடமிருக்கவில்லை. கொலை செய்தவர்கள் மட்டுமல்ல, சில்லறை திருட்டு செய்தவர்களையும் சிறையில் அடைத்தால் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்காமல் என்ன செய்யும்? அதற்கான தீர்வு என்ன என்று பிரித்தானிய அரசின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் லோர்ட் சிட்னி யோசித்துக் கொண்டிருந்த வேளை, ஆஹா, ஒரு கல்லில் இரு மாங்காய்கள் என்று ஜேம்ஸ் மெட்ராவுடைய திட்டத்தில் சில மாற்றங்களை செய்து அதனை செயல்படுத்த ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன.
I assume your intention is to take back to Australia immediately.
Mm-hmm.
If that is the case, I'd be prepared to help you around this travail. I bid you good day, sir.
சிறு குற்றம் புரிந்தவர்களை கப்பலில் ஏற்றி ஆளில்லா கண்டத்திற்கு அனுப்புவது, ராணுவ வீரர்களையும் அங்கே அனுப்பி ஒரு புதிய கொலனியை உருவாக்குவது, எப்படி அந்த திட்டம்? அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டுமென்றால் அங்கு செல்பவர்கள் செயற்திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? எனவே குற்றவாளிகளை தெரிவு செய்யும் போது கட்டுமான தொழில் தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இந்த தேசம் கைதிகளால் கட்டியெழுக்கப்பட்டுள்ளது என்றுதான் வரலாறு சொல்லும். ஆனால் புதிய காலனியை உருவாக்குவதற்கு கைதிகள் உபயோகப்படுத்தப்பட்டார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. கேப்டன் ஆர்தர் பிலிப் தலைமையில் 736 கைதிகளையும் 300 ராணுவ அதிகாரிகளையும் உள்ளடக்கிய 1530 பேரை தாங்கிய 11 கப்பல்கள் இந்த மண்ணில் காலடி வைத்தபோதுதான் ஐரோப்பிய குடியேற்றம் ஆரம்பமாகியது. நியூ சவுத் வேல்ஸ் காலனியை ஆரம்பித்தவர்கள் வந்திறங்கிய துறைமுகத்திற்கு என்ன பெயர் வைத்தார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். காலனியை ஆரம்பிக்க வழிவகுத்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் லோர்ட் சிட்னியின் நினைவாகத்தான் சிட்னி என்று பெயரிட்டார்கள் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லைதானே? பிரித்தானியாவின் காலனியொன்றை நிறுவுவதில் மிகவும் கவனமாக இருந்த கவர்னர் ஆர்தர் பிலிப், ஆமாம், கொலனி என்று வந்துவிட்டால் அதற்கு ஒரு கவர்னர் தேவையில்லையா? கேப்டன் ஆர்தர் பிலிப் கவர்னர் ஆர்தர் பிலிப் ஆகிவிட்டார். இந்த பிரதேசத்திற்கு வந்த மற்றைய கடற்பயணிகளுடன் நட்பாக இருப்பது போல் காண்பித்து அவர்களை வேறு இடங்களை கண்டுபிடிக்க அனுப்பிவிட்டார். குறிப்பாக பிரெஞ்சு மற்றும் ஒல்லாந்த கப்பல்கள் இவர் காலத்தில் வந்து போயிருப்பதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன.
சிட்னியில் குடியேற ஆரம்பித்தவர்கள் மற்ற மாநிலங்களை எப்படி கட்டியெழுப்பினார்கள்? அதை அடுத்த வாரம் பார்ப்போம்.
தேசத்தின் கதை. குரல் கொடுத்தவர் கீர்த்திகா குலசிங்கம். நிகழ்ச்சி எழுத்தும் தயாரிப்பும் குலசேகரம் சஞ்சயன்.